வாரம் ஒரு அலசல், நெருப்பை நெருப்பால் அணைக்க முடியுமா? கடந்த சனிக்கிழமை இரவு 8 மணி செய்தியை பார்த்து கொண்டிருந்தேன். மருத்துவ அவசர உதவி வாகனங்களில் இரத்த வெள்ளத்தில் மக்கள் தூக்கிச் செல்லப்பட்டுக் கொண்டிருந்தனர். அவர்கள் பின்னால் அழுது கொண்டே பெண்களும் பிள்ளைகளும் சென்றனர். இதற்கு காரணம், கடந்த வியாழனன்று தென்னித்தாலியின் கலாபிரியா மாகாணத்தில் உள்ள ரொசெர்னோ என்ற நகரில் இத்தாலிய இளைஞர் குழு ஒன்று அந்நகரில் விவசாய பண்ணிகளில் கூலி வேலை செய்து வரும் ஆப்பிரிக்கர்களில் 2 பேரை துப்பாக்கியால் சுட்டதுதான். டோகோ, கானா, நைஜீரியா போன்ற ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த இவர்கள் பிழைப்பு தேடி இங்கு குடியேறி பழம் பொறுக்குதல் போன்ற வேலைகளை குறைந்த கூலிக்கு செய்து வயிற்று நிரப்பி வருகின்றனர். இவர்கள் தாக்கப்பட்டதை அடுத்து உள்ளூர்காரர்களுக்கும் குடியேற்றதார ஆப்பிரிக்கர்களுக்கும் இடையே 2 நாட்களாக இடம்பெற்ற வன்முறையில் 50க்கும் மேற்பட்ட குடியேற்றதார ஆப்பிரிக்கர்களும் காவல்துறையினரும் காயமடைந்துள்ளனர். இது இப்படி என்றால்,
ஆஸ்திரேலியாவில் இந்திய மாணவர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு வருகின்றனர். மெல்பர்னில் ஒரு வாரத்திற்கு முன்னர் அடையாளம் தெரியாத நபர்களால் கத்தியால் கொடூரமாக குத்தி கொலை செய்யப்பட்ட 21 வயதான நிட்டின் கார் என்ற பஞ்சாபி இளைஞனின் உடல் இஞ்ஞாயிறன்று சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டது. இந்த கொலையின் அதிர்ச்சி அலை ஓய்வதற்குள் அதே நாட்டில் மற்றுமோர் இந்தியர் தீக்காயங்களுடன் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். 29 வயது நிரம்பிய ஜஸ்பிரீத் சிங் என்பவர் மீது 4 பேர் சேர்ந்து பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததில் அவருடைய உடம்பில் 15 விழுக்காட்டு பகுதி எரிந்துவிட்டது. மேலும் லண்டனில் ஒரு பெண்ணின் கைப்பையை பறித்துச் சென்ற 2 திருடர்களை மடக்கி பிடித்த சுக்விந்தர் சிங் என்ற 31 வயதாகும் இந்தியர் கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளார்.
ஆப்பிரிக்காவில் நாடுகளுக்கு இடையிலான ஆப்பிரிக்க கிண்ண உதைப்பந்தாட்ட சுற்றுப்போட்டியில் விளையாடுவதற்காக டோகோ அணியினர் பயணம் செய்த பேருந்து துப்பாக்கிதாரிகளால் தாக்கப்பட்டதில் ஓட்டுநர், ஒரு ஊடக அதிகாரி, துணை பயிற்றுவிப்பாளர் என 3 இறந்துள்ளனர். இதில் மேலும் 6 காயமடைந்துள்ளனர். இதனால் இந்த அணி போட்டியில் கலந்து கொள்ளாமல் நாடு திரும்புவதாக இத்திங்களன்று செய்தி வெளியாகியுள்ளது. இவ்வாறு உலகில் ஒவ்வொரு நாளும் கொலைகளும் வன்முறைகளும் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. எடுத்துக்காட்டுக்கு, கூகுள் இணையதள செய்தியை திறந்தால் முதல் பக்கத்தில் வந்துள்ள 19 14 பயங்கரவாதம் மற்றும் குண்டுவெடிப்பு சம்பந்தப்பட்டவை. இந்த பயங்கரவாத தாக்குதல்கள் மற்றும் பல அடிப்படைவாத குழுக்களின் அச்சுறுத்தல்கள் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்றால், விமான நிலையங்களில் பயணிகளை உடல் முழுவதும் ஸ்கேன் பண்ணுவதற்கு நாடுகள் திட்டமிட்டு வருகின்றன.
2010 தொடக்கமே இப்படி இருக்கிறதே என்று மனதில் ஒருவித ஆதங்கம் ஏற்படுகின்றது. உயிரும் உடமையும் மனித உரிமையும் என்றுமே பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று என்பது ஏனோ மறக்கப்பட்டு வருகின்றது. வன்முறைகள் வரலாற்றில் நெடும் தொடராகத்தான் இருந்து வருகின்றன. டேனியல் ஜோனா கோல்ட்ஹேகன் என்ற எழுத்தாளர் வேர்ஸ் தேன் வார், ஜீனோசைட், எலிமினேஷனிசம் என்ற தனது நூலில் வரலாற்றில் இடம்பெற்ற இனப்படுகொலைகளையும் இன அழிப்புக்களையும் பட்டியலிட்டுள்ளார். 1904 ஜெர்மன் பேரரசு தற்போதைய நமீபியாவில் ஹெரேரோ மக்களில் 80 ஈவு இரக்கமின்றி அளித்துள்ளது. அமெரிக்க ஐக்கிய நாட்டு 33 அரசு தலைவர் ஹாரி ட்ரூமன் 2 300,000 ஜப்பானியர்களை அழித்தார். துருக்கியர்கள் 1,200,000 ஆர்மேனியர்களை கொலை செய்தனர். மேலும் 800,000 நாடு கடத்தினர். ஹிட்லர், கிம் இல் சுங், அவரது மகன் கிம் ஜாங் இல், போல்பாட், ஸ்டாலின், மாவ்சேதுங் போன்றோரது ஆட்சிகளில் இவை போன்ற இன அழிப்புகள் நடந்தன என்று அவரது பட்டியல் மிகவும் நீள்கின்றது. மொத்தத்தில் இன அழிப்பு நடவடிக்கையில் கடந்த 100 1,70,000 முதல் 17,50,000 பேர் வரை இறந்துள்ளனர் என்று கோல்ட்ஹேகன் எழுதியுள்ளார்.
கடந்த நூற்றாண்டு என்ன? கடந்த ஓராண்டில் மட்டுமே இலங்கையில் நடந்தது என்ன என்று அன்பர்களே விவரிக்க தேவையே இல்லை. அடிப்பவன் மாறலாம், ஆனால் அடி வாங்குபவன் ஒருவனே என்ற நிலைதான் இங்கு இப்போது உணரப்படுகின்றது. திருத்தந்தை 16 பெனடிக்டும் இஞ்ஞாயிறு மூவேளை ஜப உரையில் தென் இத்தாலியில் குடியேற்றதாரர், எகிப்தில், ஈராக்கில், மலேசியாவில் கிறிஸ்தவர்கள் என வன்முறையை எதிர்நோக்குகின்றவர்களை மனத்தில் கொண்டு வன்முறை ஒருபொழுதும் தீர்வாக முடியாது என்று சொல்லி இந்த வன்முறைகள் நிறுத்தப்படுமாறு உலகினரிடம் உருக்கமாக கேட்டுக்கொண்டார்.
La violenza non deve essere mai per nessuno la via per risolvere le difficoltà. Il problema è anzitutto umano.
சமூகங்களில் நடக்கும் இந்த வன்முறைகளுக்கு அன்பர்களே நாமும் ஒரு விதத்தில் பொறுப்பாளிகள் என்று சொன்னால் ஏற்பதற்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஜெய் கிருஷ்ணமூர்த்தி என்ற தத்துவ அறிஞர் காந்திஜி கொல்லப்பட்டது பற்றி குறிப்பிடுகின்ற போது, தனிப்பட்ட ஒருவரில் வெளிப்பட்ட இந்த வன்மம் ஒட்டுமொத்த சமூக வன்மத்தின் வெளிப்பாடு என்று சொல்லியிருக்கின்றார். இதற்கு விளக்கம் அளிக்கும் அறிஞர்கள், நாம் அனைவருமே வன்மத்தை மனதில் தேக்கி வைத்திருக்கின்றோம், இந்த வன்மம் இன்னொருவர் மூலம் வெளிப்பட முடியும் என்கிறார்கள்.
ஒரு பொருளை அல்லது ஒருவரின் செயலை பார்க்கும் பொழுது கோபம் வருகின்றது. ஆனால் அதனை அந்த நேரத்திலோ அல்லது அந்த ஆளிடமோ காட்ட முடியாத சூழல் உருவாகின்றது என்று வைத்துக் கொள்வோம். அப்போது அந்த கோபத்தை அடக்கி வைக்கின்றோம். ஆனால் அது மற்றொரு இடத்தில் அல்லது மற்றொரு நபர் மீது வெளிப்படுகின்றது. எனவே கோபப்பட வேண்டியவர் மீது அக்கோபம் பாயாமல் அப்பாவிகள் மீது திணிக்கப்படலாம்.
எனவே இந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுவிட்டால் நாம் நம்மில் இருக்கின்ற வன்மத்தை சிறிது சிறிதாக அகற்ற முடியும். இந்த வன்மம் குறைய குறைய நாம் வாழுகின்ற சமூகம் அன்புமயமாகும், உலகம் முழுவதுமே அன்புமயமாகும் என்று உளவியல் வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள்.
நான் எனது துறவு பயிற்சியின் துவக்க காலத்தில் ஆசிரம அனுபவத்திற்கு சென்றிருந்தேன். ஒரு நாள் மாலையில் அங்கு நடந்து கொண்டிருந்த போது ஒரு செடியின் ஒரு இலையை கிள்ளி போட்டேன். சிறிது நேரம் கழித்து கீழே கிடந்த ஒரு கல்லை தூக்கி எறிந்தேன். அதை கவனித்துக் கொண்டிருந்த பயிற்சியாளர் சகோதரி என்னை கூப்பிட்டு, இதுவும் ஒரு வகையான வன்மம்தான் என்றார்கள். புரியவில்லை, மீண்டும் தொடர்ந்தார்கள். சுவரின் மீது எச்சிலை துப்புவது, அரைக்கதவை டமார் என்று சாத்துவது, நாற்காலியை வேகமாக தூக்கி அதற்கு வலிக்கும்படி இழுப்பது, இப்படி உயிரற்ற பொருட்களின் மீது கூட வன்மம் காட்டக்கூடாது என்றார்கள். புத்தகத்தின் பக்கங்களை கிழிப்பது கூட, அவற்றை மடக்குவது கூட அவற்றை கிள்ளுவதற்குச் சமம். செருப்பை வேகமாக கழற்றி எறிவது கூட அதனை உதாசீனப்படுத்துவதற்குச் சமம். ஒரு செடியை தேவையில்லாமல் பிடுங்கும் போது, ஒரு நாயை கல்லால் அடிக்கிற போது நாம் வன்முறையாளர்களாக மாறுகின்றோம் என்று இறையன்பு என்பவர் சொல்லுகின்றார்.
இவ்வாறு சின்ன சின்ன செயல்களின் மூலம் நாம் வன்முறையாளர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. கவியரசர் கண்ணதாசன் சொன்னது போல், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழைப்போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகியோடும் மெழுகு போல ஒளியை வீசலாம், ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சும் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ள மலர்களாகலாம், யாருக்கென்று அழுதபோதும் தலைவனாகலாம், மனம் மனம் அது கோவிலாகலாம்.
மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழியிருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம், துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம், குணம் குணம் அது கோவிலாகலாம்.
இப்படி மனிதர்களாகிய நாம் உயர்ந்து நிற்க முடியும் என்கிற போது சின்ன சின்ன செயல்கள் மூலம் ஏன் வன்முறையாளர்களாக மாறி இந்த சமூகத்திலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும்? நெருப்பை நெருப்பால் அணைக்க முடியாது, அம்புகளை எய்துவிட்டு அன்பை எதிர்பார்க்க முடியாது, கற்களை எரிந்துவிட்டு பூமாலைகளை எதிர்பார்க்க முடியாது. கடவுள் கத்தியினால் அல்ல, வார்த்தையினால் செயலால் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர் என்று ஜான் ஃபாக்ஸ் என்பவர் சொல்கின்றார்.
எனவே நாமும் நமது சொல்லால் செயலால் வன்மமற்ற சமூகத்தை சமைப்போம், அன்பை விநியோகிப்போம். நாம் அன்பு மயமாக மாறுகின்ற போது நம் எதிரே இருப்பவர்களும் அன்பு மயமாக மாறுவார்கள். ஒரு சிறிய பயிற்சி. இன்று நீங்கள் சந்திக்கும் ஆட்களிடம் குறைந்தது ஒருவரை பார்த்தாகிலும் புன்முறுவல் காட்டி பாருங்கள். நிச்சயம் அதே புன்னகை உங்களுக்கு திருப்பி கிடைக்கும்.
Thank you.
நெருப்பை நெருப்பால் அணைக்க முடியுமா? வாரம் ஒரு அலசல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இது வத்திக்கான் வானொலி.